மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நான் திருமதி நித்ய வினோதினி யோகேஸ்வரன், ஐஸ்லபி தமிழ் வித்யாலயத்தின் சமூக விஞ்ஞான ஆசிரியை. இன்று பார்க்க இருப்பது தரம் 11 ஐந்தாம் பாட அழகு தொடர்பாக பிரித்தானியரின் கீழ் இலங்கையில் சமூக மாற்றங்கள் என்ற பாடப்பரப்பே இது. பிள்ளைகளே, பிரித்தானியர் இலங்கையின் நிர்வாகத்தை கையேற்றதன் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட அரசியல், பொருளாதார, சமய, சமூக, கலாச்சார மாற்றங்கள் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயங்கள் ஆகும். எனவே இந்த மாற்றங்கள் தொடர்பாக தரம் 11 பாடநூலில் தனித்தனி தலைப்புகள் காணப்படுகின்றன. அந்த தனித்தனி தலைப்புகளில் இன்று சமூக மாற்றங்கள் தொடர்பான தலைப்பின் கீழ் பொருளாதார, சமூக, கலாச்சார மாற்றங்கள் எவ்வாறு எம்முள் பின்னி பிணைந்துள்ளன என்று தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். எமது வாழ்க்கைய வரலாறு தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் என்பதை இவ்வாறு நாம் விளங்கிக் கொள்ள முடியும். பிரித்தானியரின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார கட்டமைப்பானே இன்றும் எம்மால் பின்பற்றப்பட்டு வருகின்றது. இந்த பாடப்பகுதி தொடர்பாக பல்வேறு விடயங்கள் நாம் கலந்துரையாட தயாராக உள்ளதால் அதனை நீங்கள் குறிப்புகளாக எடுத்துக் கொள்வதற்கு தேவையான தயார்படுத்தல்களை செய்து கொள்ளுங்கள். அதே போன்று பாடநூல்களையும் உங்கள் கைவசம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆம், பாடப்பகுதிக்குள் செல்வோம். இந்த பாடப்பகுதியின் ஒட்டுமொத்தமான உள்ளடக்கம் என்று பார்க்கும் பொழுது பின்வருமாறு நீங்கள் அதனை எழுதி கொள்ள முடியும். பிரித்தானியரின் கீழ் இலங்கையில் சமூக மாற்றங்கள் என்ற பொழுது அதனை 3 தலைப்புகளாக பிரித்துக் கொள்ளுங்கள். முதலாவது பொருளாதார மாற்றம், அடுத்தது சமூக மாற்றம், அடுத்தது கலாச்சார மாற்றம். இவை 3 பிரித்தானியர் வருகைக்கு முன்னர் எவ்வாறு காணப்பட்டது, வருகையின் பின்னர் எவ்வாறு காணப்பட்டது என்பதே இந்த பாடப்பகுதியின் ஒட்டுமொத்தமான கட்டமைப்பாக காணப்படுகின்றது. இதனை நாங்கள் ஒவ்வொரு தனித்தனி தலைப்பின் கீழாக பார்ப்போம். பொருளாதாரம் என்ற தலைப்பின் கீழ் பிரித்தானியர் வருகைக்கு முன்னர் காணப்பட்ட பொருளாதார கட்டமைப்பு எவ்வாறாக காணப்பட்டது? உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, இலங்கை மிகவும் புராதன கலாச்சார பண்பாடுகளையும் பொருளாதார தனித்துவம் மிக்க பண்பாடுகளையும் கொண்ட ஒரு நாடு. எனவே பிரித்தானியரின் முன்னர் இலங்கையில் காணப்பட்ட பொருளாதார கட்டமைப்பு தொடர்பாக நாம் பின்வருமாறு எழுதி கொள்ள முடியும். மரபு ரீதியான ஒரு பொருளாதார கட்டமைப்பு என்று நாம் அதனை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். எமது பண்டைய பொருளாதார கட்டமைப்பு அரசனின் கீழ் பிரதானிகள் அல்லது பிரபுத்துவ குடும்பங்கள், பிரபுத்துவ வகுப்புகள் என்று நாம் அதனை அடையாளப்படுத்த முடியும். இவர்கள்தான் சக்தி வாய்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக பல்வேறு பொறுப்புகள் இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. இது உங்களுக்கு தெரியும். மொத்த சனத்தொகையில் இவர்கள் ஒரு சிறு தொகையினர் தான் பிள்ளைகளே. ஆக சனத்தொகையில் அதிகமாக காணப்பட்டவர்கள் சாதாரண குடிமக்கள். இவர்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறைக்கு பழக்கப்பட்டிருந்தனர். விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையானது கிராமத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருந்தது. எனவே விவசாயம், அதே போன்று வர்த்தகம், கைத்தொழில், இவை அனைத்தும் கிராமத்தை அடிப்படையாக கொண்டு சிறப்பாக திட்டமைக்கப்பட்டிருந்தது. சுய தேவை பொருளாதாரம் என்றால் என்ன? சுய தேவை, எமக்கு தேவையானவற்றை நாமே உற்பத்தி செய்து கொள்ளும் பொருளாதார முறை. இந்த பொருளாதார முறைதான் பண்டைய சமூகத்தில் சிறப்புற்று காணப்பட்டது. இதனை நாங்கள் சுய தேவையை பூர்த்தி செய்யும் கிராமிய பொருளாதாரம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். இங்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்ட பரஸ்பர உழைப்பு பரிமாற்ற முறை ஒன்று காணப்பட்டது பிள்ளைகளே. அதனால்தான் அங்கு சிறப்பானதொரு சமூக கட்டமைப்பும் காணப்பட்டிருக்க கூடும். அந்த வகையில் அந்த முறையை நாம் அத்தம் முறை என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும். இங்கு கூலிக்காக வேலை செய்வதோ பணத்தை அடிப்படையாக கொண்டு வேலை செய்யும் பழக்கமோ காணப்படவில்லை. அங்கு பணப்புழக்கமும் இருக்கவில்லை. எனவே கிராம சபைகளுக்கு கீழ் விவசாயிகள் கிராம தலைவர்களின் கட்டளைகளை சரியாக பொறுப்பேற்று தேவையான உதவிகளையும் வழங்கி சிறப்பான ஒரு பொருளாதார கட்டமைப்பின் கீழ் நாட்டின் உயர்நிலையில் உதவி செய்து வந்தனர். ராசரட்டை காலத்தில் கிராம குளங்களை அமைத்தல், கால்வாய்கள், குளங்கள் ஆகியவற்றை பராமரித்தல், வீதி விகாரைகள் என்பவற்றை சுத்தம் செய்தல் அல்லது அதற்கு தேவையான பராமரிப்பு வேலைகளை செய்தல், இவை அனைத்தும் கிராம சபையின் மூலமாக மக்களால் நிறைவேற்றப்பட்ட விடயம். கண்டி காலம் வரை இதற்கான சில சில விடயங்களும் பின்பற்றப்பட்டு வந்தன. ஆம், அரச கரும முறை, ராஜகாரிய முறை, இதுதான் அரசர்களின் கீழ் அரசர்களுக்கு தேவையான செயற்பாடுகளை, நாட்டிற்கு தேவையான உதவிகளை வழங்கும் முறையாக காணப்பட்டது. ராஜகாரிய முறை புராதன காலத்தில் இரண்டு வகையில் மேற்கொள்ளப்பட்டது. ஆம், அதில் ஒன்றுதான் கட்டாய சேவை ராஜகாரிய முறை, அடுத்தது நிலத்தை அனுபவிக்கும் ராஜகாரிய முறை. கட்டாய சேவை ராஜகாரிய முறை, நிலத்தை அனுபவிக்கும் ராஜகாரிய முறை, இவை இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன? நிலத்தை அனுபவிக்கும் ராஜகாரிய முறை தொடர்பாக நாம் கண்டிராஜ்ய பகுதியில் பார்த்தோம். அரசரின் கீழ் பிரதானிகளுக்கு வழங்கப்பட்ட நிலமானது கிராமத்தவர்களுக்கு பிரிக்கப்பட்டு வழங்கப்படும். அதான் பரவேணிகம் என்று சொல்லுவோம். இதில் அரசர்களுக்கு சேவைக்காக வழங்கப்பட்ட நிலம்தான் சேவா பரவேணி என்று பெயரிடப்படுகின்றது. சேவா பரவேணி, இந்த நிலத்தில் பயிரிடுவதற்கு வரியாக உழைப்பை வழங்கும் முறைதான் நிலத்தை அனுபவிக்கும் ராஜகாரிய முறை என்று நாம் கூற முடியும். சுருக்கமாக கூறுவதென்றால், நிலத்தில் பயிரிடுவதற்கு வரியாக உழைப்பை வழங்கும் முறை என்பதாகும். கட்டாய சேவை ராஜகாரிய முறை என்றால், ஒரு ஆண்டில் அந்த நாட்டில் வசிக்கும் வயது வந்த ஆண்கள் குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் தேவையான பொழுதில் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி, வருமானமும் இன்றி அரசனுக்கு இலவசமாக மேற்கொள்ளும் சேவை என்று இதனை குறிப்பிட முடியும். வயது வந்த ஆண்களை கொண்டு அரசர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சேவை எதுவாக இருக்கும்? ஆம், பாரிய சேவைகள் என்னவோ அதுதான் அங்கு நிறைவேற்றப்படும். கிராமம் குளங்களை அமைத்தல், பாதைகளை அமைத்தல், அதே போன்று விகாரைகளை அமைத்தல் போன்ற பாரிய வேலைகளுக்கு இந்த முறை, கட்டாய சேவை ராஜகாரிய முறை பயன்படுத்தப்பட்டு வந்தது. இவ்வாறுதான் சிறந்த ஒரு சுய தேவை பொருளாதார முறையின் ஊடாக எமது பண்டைய பொருளாதாரம் சிறப்புற்று காணப்பட்டது. 1505 அதாவது 15 நூற்றாண்டு காலப்பகுதியில் போர்த்துகீயர் என்ற ஐரோப்பியர் இலங்கை வருகை தந்ததன் பின்னர் இலங்கையின் கரையோர பகுதியில் அதன் விவசாய கட்டமைப்பு மாற்றம் அடைந்தது. ஆம், போர்த்துகேயரின் நோக்கம் வர்த்தகத்தை விருத்தி செய்து கொள்வது. எனவே வர்த்தகத்தை விருத்தி செய்து கொள்வதற்கான செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டதால் நுகர்வு விவசாயம் அல்லது சுய தேவை பொருளாதாரம் என்ற இந்த விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கட்டமைப்பு வீழ்ச்சியடைய தொடங்கியது. அடுத்ததாக இலங்கைக்கு வந்த ஒல்லாந்தர். ஒல்லாந்தர் இலங்கைக்கு வந்ததன் நோக்கம் என்ன பிள்ளைகளே? ஆம், கருவா மூலம் லாபத்தை பெற்றுக் கொள்வதாகும். எனவே இவர்கள் கருவா வியாபாரத்தில் அதிக அக்கறை செலுத்தியதாலும், அதே போன்று சிறு கைத்தொழில்களில் அதிக அக்கறை செலுத்தியதாலும் அவர்களால் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை கட்டிய எழுப்ப முடியாமல் போனது. ஒல்லாந்தரால் கருவா உற்பத்தி சிறு கைத்தொழில்கள் வளர்ச்சியடைந்தது போலவே மிக குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம்தான் சம்பளத்திற்கு வேலை செய்யும் ஆட்கள் காணப்பட்டமை. ஆம், சம்பளத்திற்கு வேலை செய்வதற்கான ஒரு முறையை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் என்றும் கூற முடியும். என்றாலும் இது பெரிய அளவில் காணப்படவில்லை. பிரித்தானியர் இவர்களுக்கும் போர்த்துகேயர் ஒல்லாந்தருக்கும் இடையில் காணப்படுகின்ற வேறுபாடு என்னவென்று பார்த்தால், போர்த்துகேயர் ஒல்லாந்தர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்த நிலையில் பிரித்தானியர் இலங்கையின் முழு பொறுப்பும் நிர்வாக பொறுப்பும் அவர்கள் வசம் செல்லும் அளவு 1815 ஆண்டு கண்டியை கைப்பற்றிக் கொண்டனர். அதன் பின்னர் இலங்கையின் சகல நிர்வாக பொறுப்புகளும் பிரித்தானியரால் கண்காணிக்கப்பட வேண்டிய, நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தேவை உருவாகியது. எனவே அவர்களின் கீழ் உருவான பொருளாதார கட்டமைப்பு தொடர்பாகவே நாம் சிறப்பாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. இங்கு உங்களுக்கு ஒரு வினா, பிரித்தானியர் இலங்கை வந்ததன் நோக்கம் என்ன? உடனடியாக கூறிவிடுவீர்கள், அவர்கள் வந்ததன் நோக்கம் வர்த்தகத்தின் மூலம் லாபம் பெற்றுக் கொள்வதும் சமயத்தை பரப்புவதும். இங்கு வர்த்தகத்தின் மூலம் லாபத்தை பெற்றுக் கொள்ளும் செயற்பாட்டில் ஒரு சிக்கல் நிலை தோன்றியது. இலங்கை முழுவதும் அவர்கள் ஆதிக்கத்தின் கீழ் சென்றதன் பின்னர் நிர்வாக செயற்பாடுகளுக்கு அதிக செலவு செய்ய வேண்டி ஏற்பட்டது. எனவே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், அவர்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போயிருக்கும். எனவே இந்த லாபம் குறைந்து, வருமானம் குறைந்து, செலவு அதிகரித்தது ஏன் என்பது தொடர்பாக ஆராய வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். எனவே இதனை ஆய்வு செய்வதற்காகத்தான் பிரித்தானிய குடியேற்ற நாட்டு செயலாளரால் WHG கோல்புரூக் அவர்கள் 1829 ஆண்டு இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டார். இவர் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டதன் பின்னர் அவரால் ஆய்வு செய்யப்பட்ட இலங்கையின் பொருளாதாரம் காணப்பட்ட சிக்கல் நிலைகள் அனைத்தையும் மாற்றுவதற்கான சீர்திருத்தங்களாக உருவெடுத்தது. அவ்வாறு கோல்புரூக் அவர்களால் முன்வைக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தான் இன்றும் எம் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்திய அடிப்படையான அம்சங்களாக இருக்கின்றன. கோல்புரூக் தொடர்பாக நீங்கள் அரசியல் மாற்றம் பகுதியில் பார்த்திருப்பீர்கள். அவற்றோடு இணைந்த பொருளாதார செயற்பாடுகள் தொடர்பாக நாம் இங்கு பார்ப்போம். எழுதிக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. 1833 ஆண்டு கோல்புரூக் அவரால் முன்வைக்கப்பட்ட பொருளாதார சீர்திருத்தமானது பிரித்தானிய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாட்டின் பொருளாதார சீர்திருத்தமாக உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் அவரால் முன்வைக்கப்பட்ட பின்வரும் விடயங்களை கூறுகின்றேன். இவை பொருளாதார மாற்றங்கள் என்று நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். ஆம், அவரால் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் மாற்றங்களை நாம் ஏற்கனவே உள்ள பாடப்பகுதியில் பார்த்திருப்போம். இங்கு பார்க்க இருப்பது பொருளாதார கட்டமைப்பு தொடர்பாக. அதில் முதலாவது விடயம்தான் அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை அகற்றப்பட்டது. வர்த்தக ஏகபோக உரிமை அகற்றப்பட்டது. இந்த தலைப்புகளை தனித்தனியாக நாம் பார்ப்போம். இப்பொழுது ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கட்டாய ராஜகாரிய முறை அகற்றப்பட்டது. கட்டாய ராஜகாரிய முறை அகற்றப்பட்டது. தனியார் முதலீடு ஊக்குவிக்கப்பட்டது. தனியார் முதலீடு ஊக்குவிக்கப்பட்டது. அரசு காணி விற்பனை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது. நேரில் வரிமுறை சிபாரிசு செய்யப்பட்டது. வங்கி முறை அறிமுகம் செய்யப்பட்டது. பெருந்தோட்டத்துறை அறிமுகம் செய்யப்பட்டது. இவை அனைத்திற்கும் அடிப்படையாக அமைந்ததுதான் பெருந்தோட்டத்துறை என்ற ஒன்றின் அறிமுகம். பெருந்தோட்டத்துறை, அதாவது பெரிய தோட்டம், பெரிய பரப்பிலான விவசாயம் அல்லது பயிற்சிகை என்று பார்க்கும் பொழுது இதுவே அனைத்து செயற்பாடுகளுக்கும் அடிப்படையாக அமைந்தது என்று கூற வேண்டும். ஆம், இப்பொழுது நாம் இந்த தலைப்புகளில் விரிவாக பார்க்கும் பொழுது பல்வேறு விடயங்களை விளங்கிக் கொள்ள முடியும். முதலாவது நாம் பார்ப்போம் பிள்ளைகளே, அரசின் வர்த்தக ஏகபோக உரிமை தொடர்பாக. அது என்ன ஏகபோக உரிமை? ஏகம் என்பது ஒருவருக்கே மட்டுமுள்ள உரிமை. அரசு மட்டும்தான் வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கான உரிமையை பெற்றிருந்தது. எனவே இதன் மூலமாக லாபம் தரக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் காணப்படவில்லை. வர்த்தக வருமானத்தை குறைக்கக்கூடிய ஒரு வழியாக இது இருந்ததால் கோல்புரூக் அவர்களால் தனியார் இதன் ஈடுபடுத்தப்பட்டால் அவர்கள் மூலமாக முதலீடுகள் பலவற்றை மேற்கொள்ள செய்து இலங்கைக்கு லாபத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற ஒரு சிபாரிசு செய்யப்பட்டது. அந்த வகையில் பிரித்தானியரின் வர்த்தக ஏகபோக உரிமை நீக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையில் தனியார் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் உருவானது. உள்நாட்டவர்களாலும் வெளிநாட்டவர்களாலும் இலங்கைக்கு முதலீடுகளை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இலங்கையில் பணம் படைத்தவர்கள் இலங்கையின் நிலத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதில் பயிற்சிகை செய்து அதன் மூலம் லாபத்தை பெற முடியும் என்ற கருத்தே அது. ஆனால் இலங்கையில் அவ்வாறு முதலீடு செய்வதற்கான அடிப்படையை பெற்ற செல்வந்தர்கள் காணப்படவில்லை. எனவே வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கான கதவு இங்கு திறக்கப்பட்டது. அவர்கள் இலங்கைக்கு வந்து முதலீடு செய்வது நிலத்தில். அவ்வாறாக நிலத்தை முதலீடு செய்வதற்கு தேவையான நிலம் எவ்வாறு பெற்றுக் கொள்ளப்பட்டது? நீங்கள் இரண்டாம் பாடத்தில் படித்திருப்பீர்கள் பிள்ளைகளே. 1848 ஆண்டு சுதந்திர போராட்டம் தொடர்பாக, இரண்டாவது சுதந்திர போராட்டம் தொடர்பாக. இந்த போராட்டத்திற்கு வித்திட்ட அந்த காரணிதான் இங்கு விடையாக வரும். அரசின் நிலக்கொள்கையை அறிமுகப்படுத்தினார்கள். அதாவது காணி விற்பனை கொள்கை என்ற ஒரு கொள்கையை கோல்ப்ரூக் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது என்னவென்றால், 1140 தரிசு நில சட்டம் என்ற சட்டத்தின் கீழ் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படாத நிலங்கள் அரசால் பறிமுதல் செய்யப்பட்டன, அரசால் மீண்டும் பெற்றுக் கொள்ளப்பட்டன. அவ்வாறாக பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலம் கண்டி பிரதேசத்தில் வாழ்ந்த விவசாயிகளுடைய நிலமாகும். அதாவது 30 தாம் அனுபவித்து வந்த நிலத்திற்கான 30 உரிமை சான்று, அதாவது அனுமதி பத்திரம், உரிமை பத்திரம் காணப்படாத நிலையில் அவை அரசுக்கு சொந்தமான நிலம் என்று மீண்டும் அரசால் பெற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட கண்டி பிரதேசத்தின் நிலங்கள் பிறகு வெளிநாட்டவர்களுக்கு முதலீட்டுக்காக வழங்கப்பட்டன. இவ்வாறுதான் பெருந்தோட்டத்திற்கான நிலம் இங்கு பெற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்வாறாக பெற்றுக்கொள்ளப்பட்ட நிலத்தில் அவர்கள் பயிரிடுவதற்காக பொருத்தமான பயிர்களை தெரிவு செய்வதும் அதற்கு அடுத்தபடியாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். அதற்கு முன்னர் நாம் பார்ப்போம் பிள்ளைகளை, இங்கு காணப்பட்ட நேர்வரி நேரில் வரியாக மாறிய முறை. இது தொடர்பாகவும் பார்த்துவிட்டு நாம் இந்த பாடப்பகுதி தொடர்பாக மேலதிக விளக்கத்திற்கு செல்வோம். ஆம், நேர்வரி நேரில் வரியாக மாறிய முறை என்றால் என்ன? நேர்வரி என்றால் என்ன? நேரில் வரி என்றால் என்ன? நேர்வரி என்பது நேரடியாக பொருட்களையே வரியாக பெற்றுக்கொள்ளும் முறை. இது இலங்கையில் பண்டைய காலம் முதல் காணப்பட்ட ஒரு முறை. இந்த முறை மாற்றமடைந்து நேரில் முறையாக, அதாவது பணமாக வரியை பெற்றுக் கொள்ளும் முறை உருவானது. கருவா, உப்பு வர்த்தகம் என்பவற்றில் அவற்றோடு மீன் வரி, மது வரி, காணி வரி என்பன பொருள் வரியாக நேர் வரியாக பெற்றுக் கொள்ளப்பட்டதில் வருமானம் குறைவதற்கான வாய்ப்பு காணப்பட்டமையால் கோல்ப்ரூக் அவர்களால் நேரில் வரிமுறை அறவிடப்பட்டது. இதன் மூலமாக காணிகளிலிருந்து மீன் வரி தொடக்கம், மதுவரி தொடக்கம் அனைத்தும் பணமாக அறவிடப்பட்டதே இதுவாகும் என்றவாறு இலகுவாக விளங்கிக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. அடுத்து பார்ப்போம் இலங்கையில் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட வங்கி முறை தொடர்பாக. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்யும் பொழுது அவர்களது பணத்திற்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அதே நேரம் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே இதற்காகத்தான் வங்கி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வங்கி முறையில் அவர்களுக்கு சேமிப்பதற்கு வாய்ப்பும் கிடைத்தது, வட்டிக்கு கடன் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. அடுத்து நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான தலைப்பு, கட்டாய ராஜகாரிய முறை அகற்றப்பட்டதுதான். ஆம், பெருந்தோட்டத்திற்காக நிலத்தை பெற்றுக்கொண்ட முதலீட்டாளர்கள் அதில் பயிரிடுவதற்கு தயாராகும் பொழுது அவர்கள் எதிர்கொண்ட ஒரு மிக முக்கியமான சிக்கல் தான் பிள்ளைகளே, தொழிலாளர்கள் காணப்படாமை. ஆம், கண்டி மக்கள் விவசாய நிலங்களை பெற்றதன் பின்னர் அவர்கள் கரையோரத்தை நோக்கி இடம்பெயர்ந்தனர். எனவே தொழில் செய்வதற்கான தொழிலாளர்கள் இல்லை. அதே நேரம் கட்டாய சேவை ராஜகாரிய முறையானது தனியார் முதலீடுகளுக்கு ஒரு தடை என பிள்ளைகளே. ஆம், வயது வாய்ந்த ஆண்கள் மாத்திரம் பெரிய பெரிய வேலைகளில் ஈடுபட்டு வந்த ஒரு முறைதானே இது. இந்த முறையினை தனியார் முதலீட்டுக்கு தடையாக நினைத்து அதன் பின்னர் இந்த மாற்று வழியாக தெரிவு செய்ததுதான், தென்னிந்தியாவிலிருந்து கூலிப்படைகளாக கூலித்தொழிலாளர்களாக நாம் வரவழைக்கப்பட்டது. பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக இந்தியாவும் அக்கால பகுதியில் காணப்பட்டது. அங்கும் பெருந்தோட்ட பயிருக்கான பல்வேறு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. எனவே அங்கிருந்த ஏழை மக்கள், உதவியை எதிர்பார்த்திருந்த மக்களை பல்வேறு ஆசை வார்த்தைகளை கூறி இலங்கைக்கு வரவழைத்துக் கொண்ட ஒரு சம்பவம் தான் இது. ஆம், பணத்தை பெற்றுக்கொள்ளும், உழைப்பிற்கு பணத்தை கூலியாக பெற்றுக்கொள்ளும், கூலிக்கு வேலை செய்யும் தொழிலாளர் என்ற அடிப்படையில் நாம் இங்கு வரவழைக்கப்பட்டோம். அவ்வாறு வரவழைக்கப்பட்ட தொழிலாளர்கள் தான் இந்த பெருந்தோட்ட துறைகளில் தமது உடல் சார்ந்த பல்வேறு உழைப்புகளை வழங்கி சிறப்பான ஒரு பெருந்தோட்ட கட்டமைப்பை உருவாக்கினார்கள். ஆம், இந்த தொழிலாளர்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்கள், வரலாற்று நிகழ்வுகள் விடயங்கள் என்பன காணப்பட்ட போதிலும் அவர்களது வாழ்க்கை முறை தொடர்பாக ஒரு சிறிய ஒரு மாற்று செயற்பாடாக இங்கு நான் ஒரு பாடலை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த பாடலை கேட்டுவிட்டு அடுத்த விடயத்திற்கு செல்வோம்.
செந்நீர்தானா செந்நீர்தானா செந்தே நீரில் செம்பாதி கண்ணீர்தானா நியாயம்தானா ஓரேழைக்கு கை கூலி காயம்தானா ஆண்டைக்கு ஒரு பாதி ஆவி போச்சே அட்டைக்கு சரி பாதி ரத்தம் போச்சே எங்க மேலுகாலு வெறும் தோலா போச்சே அது கங்காணி செருப்புக்கு தோதா போச்சே செந்நீர்தானா செந்நீர்தானா செந்தே நீரில் செம்பாதி கண்ணீர்தானா நியாயம்தானா நியாயம்தானா ஓரேழைக்கு கை கூலி காயம்தானா எங்க உடலோடு உயிர் சூடு அத்து போச்சே ஊத காத்தே ஊத காத்தே எங்க பூர்வீக போர்வையும் பொத்து போச்சு தேகத்தில் உள்ள எலும்புக்கு ஒரு வெறிநாயும் தொடராயும் போதுதே மானத்தில் வாழும் நெஞ்சமோ தன் ஓடுதே உயிர் காப்பாத்தும் தெய்வங்கள் கண் மூடுதே
குறும்பாட்டு குப்பரப்படுத்து கிடைக்க
பாடலை கேட்டீர்களா பிள்ளைகளே? எமது வாழ்க்கை இலங்கையில் எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டது என்பது தொடர்பாக காட்டும் பாடல் இது. பரதேசி படத்தில் தொழிலாளர்கள் இவ்வாறு தமது உழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு சுரண்டப்பட்டார்கள் என்ற பல்வேறு விடயங்கள் விளக்கப்பட்டுள்ளன. அதே போன்று பிள்ளைகளே, தூரத்து பச்சை என்ற ஒரு நாவல், அதில் வள்ளி என்ற கதாபாத்திரத்தினூடாக முதல் முதலில் இலங்கைக்கு எவ்வாறு கூலி தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்டார்கள், அவர்களுக்கான பல்வேறு அடிப்படை சுரண்டல்கள் எவ்வாறு பிரித்தானியரால் மேற்கொள்ளப்பட்டது, எவ்வாறு அவர்கள் வாழ்க்கைக்கு மாற்றியமைக்கப்பட்டது, கல்வி, மிக முக்கியமாக கல்வி, சுகாதாரம் என்ற ஒன்று இத்தனை காலத்தின் பின்னர் அவர்களுக்கு கிடைத்தது என்று பார்க்கும் பொழுது, மற்ற சமூகங்களுடன் நாம் ஒப்பிடும் பொழுது மிக நீண்ட காலத்தின் பின்னர் தான் கல்விக்கான கதவுகள் நமக்கு திறக்கப்பட்டன. இந்த தொழிலாளர்களுக்கான கல்வி வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டதன் பின்னர் இன்று பல்வேறு வழிகளில் நாம் இனையோருடன் போட்டி போடக்கூடிய நிலையில் முன்னேறி இருக்கின்றோம். எனவே இந்த இடத்தில் நான் இதனை கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், பிள்ளைகளே, கல்விதான் சமூகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கியமான சக்தி. எனவே சிறப்பான ஒரு பெருபேறுகளை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் இதனை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆம், அடுத்த விடயத்திற்கு செல்வோம். பிரித்தானியரின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த கோல்புரூக் சீர்திருத்தத்தின் அடுத்த ஒரு கட்டமைப்பு தான் பெருந்தோட்டத்துறையின் அறிமுகம். இதனை அடிப்படையாக கொண்டுதான் அனைத்து விடயங்களையும் நாம் பார்த்தோம். இந்த பெருந்தோட்டத்துறை தொடர்பாக மிக முக்கியமான விடயங்களை அடுத்து பார்க்க இருக்கின்றோம். அதனை நீங்கள் குறிப்புகளாக எடுத்துக் கொள்ளுங்கள். பெருந்தோட்டங்களில் பயிரிடுவதற்கு பொருத்தமான ஒரு பயிரை தெரிவு செய்வது முதலில் அவர்களது வேலையாக இருந்தது. பொருத்தமான பயிர் என்று பார்க்கும் பொழுது லாபத்தை தரும் பயிர், அந்த லாபத்தை தரும் பயிராக காணப்பட்டது அக்காலத்தில் கோபி தான். கோபி ஒரு குடிபானம் என. எனவே இந்த பகு கோபி பயிர் செய்கைக்கு பொருத்தமான நிலப்பகுதி இலங்கையில் காணப்பட்டதால் அதற்கான செயற்பாடுகளை அக்காலத்தில் இருந்த ஆளுநர்களாலும் முன்வைக்கப்பட்டது என்றே கூற வேண்டும். ஒல்லாந்தர் காலத்தில் கோபி பயிற்சிகை இலங்கையில் ஓரளவுக்கு இடம்பெற்று வந்தது. என்றாலும் ஒல்லாந்தர் கருவாவில் முக்கியத்துவம் காணப்பட்டமையால் கோபி பயிற்சிகையில் அந்த அளவு முக்கியத்துவத்தை வழங்கவில்லை. ஆங்கிலேயர் இலங்கையை கைப்பற்றியதன் பின்னர் பெருந்தோட்ட பகுதிகளில் கோபி பயிற்சிகை மிக முக்கியமாக பயிரிடப்பட்டது. பிரித்தானிய சந்தையில், உலக சந்தை என்றே அதை குறிப்பிட வேண்டும், அந்த பிரித்தானிய சந்தையில் அதிக கேள்வி அளவோ நுகரப்பட்ட பொருள், வினவப்பட்ட பொருள் என்று கோபியினை நாங்கள் அக்காலத்தில் குறிப்பிட முடியும். ஐரோப்பிய சந்தையில் மிக முக்கியமான லாபம் கிடைத்தது. அதே போன்று குறைந்த கூலிக்கு உழைப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டது. முதலீட்டாளர்கள் அதிக அளவில் கோபி தோட்டங்களில் முதலீடு செய்தது. இவை பொருத்தமான நில அமைப்பு காணப்பட்டது. இவை கோபி பயிற்சிகை இலங்கையில் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு பின்புலத்தை வழங்கியது. உதாரணமாக பிள்ளைகளே, ஆளுநர் எட்வர்ட் பான்ஸ் அவர்களின் காலத்தில் பல்வேறு சலுகைகள் மூலமாக கோபி பயிற்சிகை விருத்தி அடைந்ததாம். ஏற்றுமதிக்கான வரி குறைக்கப்பட்டது. கட்டாய சேவை ராஜகாரிய முறை நீக்கப்பட்டது. இவற்றை நாங்கள் இங்கு அவரது செயற்பாடுகளாக எடுத்துக்கொள்ள முடியும். அதே போன்று பிள்ளைகளே, 1804 கால பகுதியில் கைத்தொழில் புரட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இயந்திர கண்டுபிடிப்புகள் இலங்கையில் கொண்டுவரப்பட்டதால் இங்கும் கோபி பயிற்சிகைக்கு தேவையான இயந்திர சாதனங்கள் கிடைக்கப்பெற்றது. இதுவும் கோபி பயிற்சிகை இலங்கையில் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. உதாரணமாக 1837 தொடக்கம் 47 கிட்டத்தட்ட 10 வருட காலப்பகுதியில் 500 மேற்பட்ட கோபி தோட்டங்கள் இலங்கையில் காணப்பட்டதாம். தும்பரை, கம்பளை, பேராதனை, மாத்தலை முதலிய மத்திய மாகாணத்தை சேர்ந்த பிரதேசங்களிலும் பதுளை மாவட்டங்களில் சில இடங்களிலும் இந்த கோபி பயிற்சிகை அதிகமாக காணப்பட்டதாம். அதன் வளர்ச்சி எவ்வாறு இருந்தது என்றால் பிள்ளைகளே, 1834 காணப்பட்டதை விட ஏற்றுமதி 1844 5 மடங்காக அதிகரித்ததாம். எனவே அதன் வளர்ச்சியினை நீங்கள் இதனை உதாரணமாக கொண்டு சொல்ல முடியும். அவ்வாறு வளர்ச்சியடைந்து வந்த கோபி பயிற்சிகை 1840 பின்னர், 44 பின்னர் சுதந்திர வர்த்தக கொள்கை, பிரித்தானியரால் கடைபிடிக்கப்பட்ட சுதந்திர வர்த்தக கொள்கை, இது இலங்கையின் கோபி பயிற்சிகையை ஒரு கடும் போட்டிக்கு உள்ளாக்கியது. ஆம்பிள்ளைகளை, கோபி என்பது சிற உயர்தரத்தில் காணப்பட்டால் அதற்கான கேள்வி அதிகமாக காணப்படும். எனவே பல நாடுகளிலிருந்து பிரித்தானியாவிற்கு வர்த்தகத்தை மேற்கொள்ள முடியும் என்ற கொள்கையினூடாக இலங்கையின் கோபிக்கு ஒரு சிக்கல் நிலை உருவாகியது. என்றாலும் 1850 பின்னர் சிறந்த ஒரு பொருளாதார கட்டமைப்பு, முக அமைத்துவம், உற்பத்தி செலவை குறைத்தமை, இதன் மூலமாக மீண்டும் கோபி ஒரு சிறந்த நிலைக்கு உள்வாங்கப்பட்டது. 1848 உலகில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி, அக்கால பகுதியிலும் கோபி பயிற்சிக்கு வீழ்ச்சி அடைந்தது. பொருளாதார வீழ்ச்சி எனும் பொழுது இன்று நாம் அனுபவிக்கின்ற இந்த பொருளாதார கட்டமைப்பை குறிப்பிட முடியும். பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது அனாவசிய செலவுகளுக்கான கேள்வி குறையும். அதுபோன்றுதான் கோபி பானத்திற்கான கேள்வியும் அக்கால பகுதியில் குறைந்திருக்க கூடும். என்றாலும் பிள்ளைகளை, 1850 பின்னர் எழுச்சியுற்ற இந்த கோபி மீண்டும் 1869 பின்னர் வீழ்ச்சியடைய தொடங்கியது. அதற்கு காரணம் ஹெமிலியா வெஸ்டாஸ் என்ற இலை வெளிரல் நோய் வேகமாக கோபி தோட்டங்களில் பரவியதுதான். இதன் பின்னர் முற்றாகவும் கோபி பயிற்சிகை வீழ்ச்சியடைந்தது. என்றாலும் இன்றும் நமது பிரதேசங்களில் கோபி மரங்களையும் கோபி பயிற்சிகையும் காணக்கூடியதாக இருக்கின்றது, சிறிய அளவில். கோபியின் பின்னர் இலங்கைக்கு பொருத்தமான பெருந்தோட்டத்துறை பயிர்கள் பயிரிட்டு பார்ப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில்தான் சிங்கோனா, அடுத்ததாக கொக்கோ, அதற்கு பிறகு தேயிலை, தென்னை, இவ்வாறு பல்வேறு பயிர்கள் பயிரிட்டு பார்க்கப்பட்டன. எனவே இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு குறிப்பிட வேண்டும். பெருந்தோட்ட பயிர்கள் என்று பயிரிடப்பட்ட பயிர்களை நீங்கள் ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதி கொள்ளுங்கள். பின்னர் நாம் இதனை ஒரே பார்வையில் ஒரே அட்டவணையாக விடயங்களை குறித்துக் கொள்வோம். முதலில் கோபி, அடுத்ததாக சிங்கோனா, அடுத்ததாக கொக்கோ, பின்னர் தேயிலை, தென்னை, ரப்பர். இவை மூன்றினையும் ஒரே கால பகுதியில் எழுதி கொள்ளுங்கள். அந்த வகையில் சிங்கோனா என்பது குவினைன் என்ற ஒரு மருந்திற்கான மூலிகை பயிர். மூலிகை பயிர் எனும் பொழுது பிள்ளைகளை இதற்கான கேள்வி பொதுவாகவே தேவையான காலத்தில் தான் அதிகமாக இருக்கும். ஆம் இப்பொழுது COVID-19 என்ற கொரோனா வைரஸிற்கு தேவையான மூலிகைகள் அல்லது மருந்து என்று பார்க்கும் பொழுது இக்கால பகுதியில் அதற்கான கேள்வி அதிகமாக இருக்கும். அந்த நோய் குறையும் பொழுது அதற்கான கேள்வி குறைவாக இருக்கும். அதே போலத்தான் சிங்கோனா பயிர் இலங்கையில் பயிரிடப்பட்ட போதிலும் அதற்கான கேள்வி அதிக அளவில் சந்தையில் காணப்படவில்லை. எனவே லாபம் இங்கு எதிர்பார்க்க முடியுமா? கிடைக்கவில்லை. அதி உயர் பிரதேசங்களில் மாத்திரம்தான் இந்த சிங்கோனா பயிர் வளரும். எனவே பரந்துபட்ட பிரதேசங்களிலும் இதனை பயிரிட முடியவில்லை. சிங்கோனா பயிர் என்ற பதிலீட்டு பயிர் செய்கை இதனால் மிக குறுகிய காலத்திலேயே தோல்வியை கண்டது. இதற்கு பின்னர் கொக்கோ மிக சுவையான ஒரு விருப்பமான ஒரு பயிர் என்றே கூற வேண்டும். இந்த கொக்கோ பயிர் செய்கை ஆரம்பிக்கப்பட்டது இலங்கையில் மாத்தளை மாவட்டத்தில் தான் அதற்கான வளர்ச்சி அதிகமாக காணப்பட்டது என்று கூற முடியும். மாத்தளை பிரதேசத்தில் காணக்கூடிய காலநிலை அதற்கு ஒத்து காணப்பட்டதே இதற்கு ஒரு காரணம். நிழலான இடத்தில் மாத்திரம்தான் பிள்ளைகளை கொக்கோ பயிர் வளரும், சிறப்பாக வளரும். எனவே அதற்கேற்ற ஒரு சூழல் இலங்கையின் பல்வேறு பெருந்தோட்ட பகுதிகளிலும் காணப்படாததால் அதற்கான கேள்வி காணப்பட்ட போதிலும் பயிற்சிகைக்கு இடமில்லாததால் அவை வீழ்ச்சியடைந்தன. அதற்கு உதாரணமாக சொல்ல முடியும், அதிகமாக காணப்பட்ட கொக்கோ பயிற்சிகை காலத்திலும் கூட 12 ஏக்கருக்கு மேற்பட்ட அளவில் இதை பயிரிடப்படவில்லை என்று கூற வேண்டும். நீங்கள் கொக்கோ காய் பார்த்திருக்கிறீர்களா பிள்ளைகள்? ஆம், நமது பிரதேசத்தில் நிறைய இடங்களில் இதனை நாங்கள் பார்க்க முடியும். இது ஒரு பெரிய பயிற்சிகையாக மேற்கொள்ளப்படாத போதிலும் வீட்டு தோட்ட பயிராக இன்றும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், பல்வேறு சுவையான உணவு உற்பத்திக்கு இது உதவும். அடுத்து பார்ப்போம் இதற்கான பதிலீட்டு பொருளாக, வெற்றிகரமான ஒரு பொருளாக அறிமுகப்படுத்தப்பட்ட பொருள் என்ன என்பது தொடர்பாக. கோபி பயிற்சிகை வீழ்ச்சியின் பின்னர் பல்வேறு பதிலீட்டு பயிர்கள் இலங்கையில் பயிரிட்டு பார்க்கப்பட்டது என்று ஏற்கனவே கூறினேன். அந்த வகையில் சீனாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட தேயிலை, அது இலங்கையில் தொழிலாளர் தோட்ட தொழிலாளர் உற்பத்தியாளர் சங்கத்தால் சில இடங்களில் பயிரிட்டு பார்ப்பதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. இவை சிறப்பாக வளர்வதற்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்தியாவின் அசாம் பகுதிக்கும் ஒரு குழு இந்த தோட்ட உற்பத்தியாளர் சங்கத்தினூடாக அனுப்புவதற்கு தயாராக இருந்த நேரத்தில்தான் ஜேம்ஸ் டெய்லர் என்பவரால் லூல்கந்துரை என்ற இடத்தில் 19 ஏக்கர் பரப்பில் தேயிலை பயிரிட்டு பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதன் மூலம் தேயிலை பயிரிடப்பட்ட லூல்கந்துரை பிரதேசத்தில் சிறப்பான வளர்ச்சியை காட்டியதால் தேயிலை இலங்கையின் சிறப்பான பெருந்தோட்ட பயிராக நிலை பெற்றது. அதற்கு அதன் வளர்ச்சியை கொண்டு நாம் அதன் முக்கியத்துவத்தை பெற்று அறிந்து கொள்ள முடியும். 1875 500 ஏக்கர் பரப்பில் காணப்பட்ட தேயிலையானது 1894 மிக குறுகிய காலத்தில் 400,000 ஏக்கர் பயிரிடப்பட்டதாக அறிய முடிகின்றது. மத்திய மாகாணம், உவா மாகாணம், சப்ரகமுவா மாகாணம் அதில் பயிரிடப்பட்ட தேயிலை பின்னர் தென்மாகாணத்திலும் மேல் மாகாணத்தில் சில பகுதிகளிலும் பயிரிடப்பட்டமே குறிப்பிட முடியும். 1930 ஆகும் பொழுது இலங்கையில் கிட்டத்தட்ட 1200 தேயிலை தோட்டங்கள் காணப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே இலங்கையின் தேயிலை மிக உயர் ரகமான தேயிலை. தேயிலை என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளே தேயிலை தொழிற்சாலையில் அது சிறப்பாக பதப்படுத்தப்படுகின்ற முறையிலே பல்வேறு தரங்களில் தேயிலை உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த உயர்தரமான தேயிலையை நாம் கண்டிருக்க கூட வாய்ப்பில்லை. ஏற்றுமதிக்காகவே முழுமையாக அவை உற்பத்தி செய்யப்படுகின்றன. இன்றும் சிறந்த ஒரு வருமானத்தை தேடித்தரக்கூடிய வெளிநாட்டு செலாவணி அதாவது அந்நிய செலாவணியை ஈட்டித்தரக்கூடிய ஒரு பயிராக இது காணப்படுகின்றது. இதன் விலை தலம்பல் அடிக்கடி உலக சந்தையில் மாறியிருந்தாலும் கூட நிலையான ஒரு வருமானத்தை தரக்கூடிய பயிர் என்பதால் இன்றும் தேயிலை மிக முக்கியமான வருமான வழியாக காணப்படுகின்றது. இந்த தேயிலை பயிற்சியை இலங்கையில் பயிரிடுவதற்கான காரணம், இலங்கை இன்றும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படுவதற்கான காரணம் என்று பார்க்கும் பொழுது, இது நீண்ட காலத்திற்கு தொடர்ச்சியான ஒரு அறுவடையை தரக்கூடிய ஒரு பயிர். ஆம், சிறிய தோட்டங்களிலும் பெரிய தோட்டங்களிலும் இவை பயிரிடப்பட முடியும். தொழிலாளர், சிறந்த ஒரு தொழிலாளர் கட்டமைப்பு, சிறந்த தோட்ட நிர்வாகம் என்று பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக ஒரு ஒழுங்கில் இது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதனை உற்பத்தி செய்வதற்கு தேவையான இயந்திரங்கள் பிரித்தானியரால் இலங்கையில் கொண்டு வரப்பட்டு தேயிலை தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டதும் இந்த உற்பத்திக்கான ஒரு உதவியாக அமைந்தது. அதே போல இதனை பயிரிடுவதற்கான முறை, தேயிலை என்பது ஒரு மரம், தேயிலை மரம்தான். அதனை குறிப்பிட்ட காலத்தில் சரியாக பராமரிப்பதன் மூலமாக சிறிய உயரங்களில் பேணி பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே தண்டு மூலமாக தேயிலையை வளர்க்கும் முறை சிறப்படைந்ததால் இதனை பயிரிடுவதும் இலகுவாக காணப்பட்டது. அதே போல பிள்ளைகளே, இலங்கையின் தேயிலைக்கு உலக சந்தையில், அதாவது பிரித்தானிய சந்தையில் சிறப்பான ஒரு இடம் காணப்படுவதும் இங்கு நாம் விசேடமாக குறிப்பிட முடியும். தலவாக்கலையில் அமைந்துள்ள தேயிலை ஆராய்ச்சி நிலையம், இதில் தேயிலை நோய்களிலிருந்து பாதுகாப்பது, அபிவிருத்தி செயற்பாடுகள், மேலதிகமாக தேயிலையின் உற்பத்திகளை விருத்தியடைவு செய்வது, இது போன்ற பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவையும் இன்றும் தேயிலை இலங்கையில் நிலை பெற்றிருப்பதற்கான ஒரு காரணமாக அமைகின்றுள்ளது. அடுத்து நாம் பார்ப்போம் பெருந்தோட்ட பயிர்களில் ஒன்றான தென்னை பயிற்சியகை தொடர்பாக. தெங்கு பயிற்சியகை என்று நாம் இதனை கூற முடியும். தென்னை மரம், கற்பகத்தரு என்று இதனை நாம் கூற வேண்டும். ஆம், தென்னை மரத்தின் ஒரு பாகம் கூட மனிதருக்கு பயன்படாத ஒரு பாகம் அல்ல. எனவே இந்த தாவரம் இலங்கையின் பெருந்தோட்ட பயிராக மாறிய விதத்தை தான் நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். உண்மையில் தென்னை பயிற்சியகை, தெங்கு பயிற்சியகை இலங்கையில் பண்டைய காலம் தொட்டே வீட்டு தோட்ட பயிராக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. தேயிலை பயிற்சியகையின் விலை உலக சந்தையில் தலம்பலுக்குள்ளான நிலையில், கூடி குறைந்த நிலையில், தெங்கு பயிற்சியகை பக்கம் அவர்களது கவனம் ஈர்க்கப்பட்டது. இந்த கால பகுதியில் பல்வேறு இன்றும் லாபத்தை தரக்கூடிய ஒரு உற்பத்தி என்றே நாம் தெங்கு பயிற்சியை சொல்ல வேண்டும். இலங்கையின் கரையோர பகுதியில் வளரக்கூடிய, சமவெளி பிரதேசத்தில் வளரக்கூடிய இந்த பயிர் இலங்கையரால் பயிரிடப்பட்டது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இலங்கை மக்களால் 65% மேற்பட்டோரால் தெங்கு பயிற்சியகை மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கான சான்றுகள் காணப்படுகின்றன. பெருந்தோட்ட பயிர்கள் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அதனை கொழும்புக்கு எடுத்து சென்று வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள், அதாவது போக்குவரத்து வசதி, அதே போன்று தொடர்பாடல் வசதி, இவை மிக முக்கியமாக வளர்ச்சியடைந்தன என்று கூற வேண்டும். அக்கால பகுதியில்தான் பல்வேறு பெருந்தெருக்கள் கைத்தொழில் புரட்சியின் உதவியினோடாக இலங்கையிலும் உருவாக்கப்பட்டது. இன்று நாம் பயன்படுத்துகின்ற இந்த பெருந்தெருக்கள் அக்காலத்தில் பிரித்தானியரின் வர்த்தக நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது. அது தொடர்பாகவும் சில விடயங்களை இங்கு நாம் குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு அடுத்த விடயத்திற்கு செல்வோம். கைத்தொழில் புரட்சியின் போது இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் என்று பார்க்கும் பொழுது, இயந்திர சாதனங்கள் இலங்கையில் கொண்டு வரப்பட்டது. உதாரணமாக 1844 கோபி விதைகளை பிரித்தெடுப்பதற்கான தொழிற்சாலை இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கான இயந்திரங்களும் இங்கு கொண்டு வரப்பட்டது என்று கூற முடியும். அதாவது தேயிலையின் இளம் இலை, இந்த கொழுந்தினை உலர்த்துவதற்கு தேவையான இயந்திரங்கள், ஏற்றுமதிகளுக்கு தேவையான முடிவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான இயந்திரங்கள் என்பனவும் இந்த காலப்பகுதியில் இலங்கையில் கிடைத்த ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. மெக்கடம் முறை, கைத்தொழில் புரட்சியில் நீங்கள் படித்திருப்பீர்கள். 1885 இலங்கையில் மெக்கடம் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இங்கு இலகுவாக கூறுவதென்றால் பிள்ளைகளே, இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் என்று பார்க்கும் பொழுது, கண்டியிலிருந்து கொழும்பிற்கு எடுத்து செல்லக்கூடிய பாதை அமைப்புகளே மிக முக்கியம் பெற்றன. எனவே கொழும்பிலிருந்து கண்டிக்கு வீதி அமைக்கப்பட்டது. குருணாகலிலிருந்து கண்டிக்கு வீதி அமைக்கப்பட்டது. தம்புள்ளையிலிருந்து கண்டி, அதாவது கண்டியிலிருந்து கொழும்பிற்கு, கண்டியிலிருந்து குருணாகலிற்கு, கண்டியிலிருந்து தம்புள்ளைக்கு என்றவாறு தேயிலை உற்பத்தி பெருந்தோட்டத்துறை சார்ந்த உற்பத்திகளை கொண்டு செல்வதற்கான பாதைகள் அமைக்கப்பட்டன. அதே போன்று மெக்கணம் முறை, அதாவது கல்லும் தாரும் இடப்பட்ட பாதைகளில் 1885 பின்னர் மெக்கணம் முறை மூலமாக பெருந்தெருக்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டன. மரப்பாலத்திற்கு பதிலாக இரும்பு பாலங்கள் இடப்பட்டன. புகையிரத பாதைகள் மிக முக்கியமாக, அவையும் பாருங்கள் மாணவர்களே. கண்டியிலிருந்து கொழும்பிற்கு, பேராதனையிலிருந்து நாவலப்பிட்டிக்கு, பேராதனையிலிருந்து பண்டாரவளைக்கு, இவை போன்ற மத்திய மலை நாட்டில் உள்ள உற்பத்திகளை கொண்டு செல்வதற்கு தேவையான புகையிரத வீதிகள் தான் அமைக்கப்பட்டன. வர்த்தக நிலையங்களாக வர்த்தக நகரங்கள் வளர்ச்சியடைந்தது. கண்டி, காலி, கொழும்பு போன்ற மாநகரங்களாகவும், கம்பளை, பதுளை, மாத்தளை, ரத்னபுரி என்பன நகரங்களாகவும், வர்த்தக நகரங்களாகவும் வளர்ச்சியடைந்ததும் இந்த பெருந்தோட்டத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்களில் ஒன்று. தபால் சேவை, தொடர்பாடல் சேவை, குதிரை வண்டி மூலமாக முதல் முதலில் தபால் சேவை இடம்பெற்றது இலங்கையில் தான். ஆட்கள் மூலம் செய்தி பரிமாறிக் கொண்டிருந்த நிலையில் தபால் சேவை விரைவுபடுத்துவதற்கு குதிரை மூலமாக தபால் சேவை மேற்கொள்ளப்பட்டது, தந்தி சேவை உருவாக்கப்பட்டது. இவை அனைத்தும் பெருந்தோட்டத்துறை சார்ந்த உட்கட்டமைப்பு வசதிகள் என்ற தலைப்பின் கீழ் நீங்கள் விளங்கப்படுத்த முடியும். தெங்கு பயிற்சியில் காணப்பட்ட இந்த உட்கட்டமைப்பு வசதிகளும் கரையோரத்தில் ஏற்படுத்தப்பட்டன என்றும் கூற முடியும் பிள்ளைகளே. அடுத்ததாக நாம் பார்ப்போம் ரப்பர் பயிற்சியை தொடர்பாக. தேயிலை, தென்னை என்பவற்றை போல ரப்பரும் ஒரு பெருந்தோட்ட பயிர் என்றாலும் இது நுகர்வு பயிர் அல்ல. இது கைத்தொழிலுக்கான ஒரு மூலப்பொருளை வழங்குகின்ற ஒரு பயிர். பிரேசிலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரப்பர் பயிற்சியை 1877 கால பகுதியில் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பெருந்தோட்ட உற்பத்தியாளர்களால் தேயிலை பயிற்சியை ஈடுபடுத்தப்பட்டிருந்த நேரத்தில் ரப்பர் பயிற்சியை அதிகமாக கவனம் செலுத்தப்படவில்லை. என்றாலும் இயந்திர சாதனங்கள், போக்குவரத்து என்பன விருத்தியடைந்த காலப்பகுதியில், மோட்டார் வாகன கைத்தொழில் அபிவிருத்தி அடைந்திருந்த காலப்பகுதியில் ரப்பருக்கான விலை அதிகரித்தது. ரப்பரை பார்த்திருக்கின்றீர்களா பிள்ளைகளே? நாம் இலங்கையில் ரப்பர் மரம் நாம் இங்கிருந்து கொழும்பு செல்லும் வழியில் ரத்னமுரி பிரதேசத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ரப்பர் தோட்டம். இதுவும் பெருந்தோட்டத்துறை சார்ந்த ஒரு தொழில். இதற்கும் தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள். இலங்கைக்கு பொருத்தமான ரப்பர் இனத்தை அறிந்து பொருத்தமான தொழில்நுட்ப முறைகளின் ஊடாக இலங்கையில் பயிரிடப்பட்ட ரப்பரானது களுத்துறை மாவட்டத்தில்தான் அதிகமாக பயிரிடப்பட்டது. பின்னர் சப்ரகமுவ, மேல், தென் மாகாணங்களில் பரவலாக பயிரிடப்பட்டது. இன்றும் நாங்கள் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என மொத்தமாக இலங்கையின் மொத்த வருமானத்தில் அக்கால பகுதியில் 30% லாபம் கிடைத்தது என்று கூற வேண்டும். தென்னம்பயிற்சிகையில் 27% லாபம், மொத்த வருமானத்தில் 27% என்று பார்க்கும் பொழுது ரப்பரில் அக்கால பகுதியில் 30% லாபம் கிடைத்ததாம். தென்னம்பயிற்சிகை தொடர்பாக ஆராயும் லுணுவில என்ற ஆராய்ச்சி நிலையம் போல ரப்பர் பயிற்சிகை தொடர்பாக அதில் காணப்படுகின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்காக காணப்படுகின்ற ஆராய்ச்சி நிலையம் அகலவத்தையில் அமைந்துள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் அகலவத்தை பகுதியில் அமைந்துள்ளது. எனவே இந்த பெருந்தோட்ட பயிர்கள் தொடர்பாக நாம் பார்க்கும் பொழுது இன்றும் வருமானத்தை ஈட்டித்தருகின்ற பெருந்தோட்ட பயிர்கள் என்ற அடிப்படையில் இவை விருத்தி செய்து கொள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றை நான் ஒரே பார்வையில் தருவதற்கான ஒரு வழியினை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அதனை நீங்கள் இப்பொழுது எழுதிக் கொள்ளுங்கள். பிரித்தானியரின் கீழ் பொருளாதார கட்டமைப்பு எவ்வாறு மாற்றமடைந்தது என்பது தொடர்பாக ஒரே பார்வையில் நீங்கள் எழுதுவதற்கான வழிமுறைதான் இது பிள்ளைகளே. இவ்வாறு தலைப்பினை இரண்டாக பிரித்துக் கொள்ளுங்கள். பிரித்தானியருக்கு முன், பிரித்தானியருக்கு பின் பொருளாதார கட்டமைப்பு என்ற தலைப்பு. பிரித்தானியருக்கு முன், பிரித்தானியருக்கு பின். பிரித்தானியருக்கு முன்னர் காணப்பட்ட கட்டமைப்பை சுருக்கமாக இவ்வாறு எழுதிக் கொள்ளுங்கள். மரபு ரீதியான பொருளாதார கட்டமைப்பு, பௌத்த சமயத்தை அடிப்படையாக கொண்ட சமூக பொருளாதார கலாச்சாரம், தேவநம்பிக்கை தீச மன்னன் காலத்தில் கொண்டுவரப்பட்ட பௌத்த சமயத்தை அடிப்படையாக கொண்ட சமூக பொருளாதாரம் தான் காணப்பட்டது. இதனை அடிப்படையாக கொண்ட கட்டமைப்பு தான் இது. ஆம், அதன் கீழ் எழுதுங்கள் சுய தேவை பொருளாதாரம், அதன் கீழ் கிராமிய பொருளாதாரம், அதன் கீழ் அத்தமுறை அத்தமுறை அரச கரும முறை அல்லது ராஜகாரிய முறை, கிராம சபை பொறுப்பு, நேர்வரி, நுகர்வு, பயிர். அடைப்புக்குறிக்குள் நெல் என்று எழுதிக் கொள்ளுங்கள். ஆம், இவை அனைத்தும் பிரித்தானியரின் முன் இலங்கையில் காணப்பட்ட பொருளாதார கட்டமைப்பு. பிரித்தானியரின் காலத்தில் காணப்பட்ட கட்டமைப்பு என்று பார்க்கும் பொழுது அடுத்த பக்கத்தில் எழுதிக் கொள்ளுங்கள், சுய தேவை பொருளாதாரம் எவ்வாறாக மாற்றமடைந்தது? வர்த்தக பொருளாதாரம். கிராமிய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரமாக மாற்றமடைந்தது. எனவே வர்த்தக பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம், பெருந்தோட்ட பயிற்சியகை, அத்தமுறைக்கு பதிலாக கூலிக்கு வேலை செய்யும் ஆட்கள் முறை. இங்கு கிராம சபை பொறுப்பு போல பிரித்தானியர் காலத்தில் தனியார் முதலீட்டாளர் பொறுப்பு. நேர்வரி முன்னர் காணப்பட்டது போல பிரித்தானியர் காலத்தில் நேரில் வரி மாற்றமடைந்தது, பணமாக அறவிடும் முறை. இங்கு நுகர்வு பயிர்கள் காணப்பட்டது பிரித்தானியர் காலத்தில் வர்த்தக பயிர்களாக அவை மாற்றமடைந்தது. இதன் ஒற்றுமை வேற்றுமைகளை நீங்கள் அடிப்படையாக கொண்டு பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். அடுத்து நாம் பார்ப்போம் ஒரே பார்வை அட்டவணையாக பெருந்தோட்ட பயிர்கள் தொடர்பாக மிக முக்கியமான விடயங்களை. ஆம், இதன் ஒரு தொகுப்பாக நான் இதனை குறிப்பிடுகின்றேன். இவ்வாறு தலைப்பின் கீழ் கோபி, சிங்கோனா, கொக்கோ, தேயிலை, தெங்கு, ரப்பர் தொடர்பான விடயங்களை எழுதிக் கொள்வோம். ஆம், ஒன்று அதன் சிறப்பம்சம், அடுத்ததாக உலக சந்தையில் கேள்வி என்ற தலைப்பு. சிறப்பம்சம், உலக சந்தையில் கேள்வி, தரை தோற்றம், பயிரிடப்பட்ட பிரதேசம், ஆராய்ச்சி நிலையம். சிறப்பம்சம், உலக சந்தையில் கேள்வி, தரை தோற்றம், பயிரிடப்பட்ட இடம் அல்லது பிரதேசம், ஆராய்ச்சி நிலையம். கோபி பயிற்சிகை, சிறப்பம்சம் என்ன? அது ஒரு வீட்டு தோட்ட பயிர். உள்ளாந்தரால் அறிமுகம், முதலாவது பெருந்தோட்ட பயிர், 1833 என்று எழுதிக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் தான் இது வளர்ச்சி அடைந்தது. உலக சந்தையில் கேள்வி எனும் பொழுது கோபி பயிருக்கு முதலில் அதிகம், கீழ் அம்பு குறியிட்டு வீழ்ச்சி, அடுத்ததாக மீண்டும் கேள்வி அதிகம், மீண்டும் வீழ்ச்சி, அடைப்புக்குறிக்குள் நோய் என்று எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்து தரை தோற்றம் என்று பார்க்கும் பொழுது மத்திய மலைநாட்டு தரை தோற்றத்தில் பயிரிட முடியும். பயிரிடப்பட்ட இடம் கம்பளை, பேராதனை, மாத்தளை, தும்பரை, பதுளை மாவட்டங்களில் சில இடங்கள். ஆராய்ச்சி நிலையம் இல்லை. அடுத்ததாக சிங்கோனா 1869 பதிலீட்டு பயிர். பதிலீட்டு பயிர் என்பது கோப்பிக்கு பதிலாக பயிரிடப்பட்ட பயிர். குவினைன் எனும் மூலிகைக்கான பயிர். அவ்வளவுதான். உலக சந்தையில் கேள்வி எனும் பொழுது கேள்வி குறைவு, தரை தோற்றம் அதி உயர் பிரதேசம், பயிரிடப்பட்ட இடம் மத்திய மாகாணம், ஆராய்ச்சி நிலையம் இல்லை. கொக்கோ பதிலீட்டு பயிர், கேள்வி அதிகம், தரை தோற்றம் நிழலான இடம், பயிரிடப்பட்ட இடம் மாத்தளை மாவட்டம், ஆராய்ச்சி நிலையம் இல்லை. தேயிலை 1867 பொருத்தமான பயிர், நீண்ட கால அறுவடை, விரைவான வளர்ச்சி. உலக சந்தையில் கேள்வி என்பதன் கீழ் அதிக கேள்வி என்று எழுதிக் கொள்ளுங்கள். தரை தோற்றம் உலர்வளையம் அதாவது வெப்பமான இடம் தவிர்ந்து 6000 அடி வரையான உயரம் வரையான இடங்கள் வரையும் தேயிலை நடப்பட முடியும். எனவே 6000 அடி வரை உலர்வளையம் தவிர்ந்த பிரதேசம் என்று எழுதிக் கொள்ளுங்கள். பயிரிடப்படக்கூடிய இடம் மத்திய, ஊவா, சப்ரகமுவ, மேல், தென் மாகாணங்கள். இலங்கையின் அதிகமான மாகாணங்களில் இது பயிரிடப்படுகின்றது. ஆராய்ச்சி நிலையம் எது பிள்ளைகளே? தலவாக்கலை. ஆம், அடுத்து தெங்கு தொடர்பாக எழுதுவோம். 1850 வீட்டு தோட்டம், இலங்கையர் அதிக ஈடுபாடு, உள்நாட்டு நுகர்வு அதிகம். ஆம், இது ஏற்றுமதி என்பதை தாண்டி உள்நாட்டு நுகர்வு அதிகம் உள்ள பயிர். உலக சந்தையில் கேள்வி அதிகம், வளரக்கூடிய பிரதேசம் பரந்த சமவெளி பிரதேசம், உலர்வளையம், உலர்வளைய பிரதேசத்திலும் சமவெளியான இடங்களிலும் வளரும். பயிரிடப்பட்ட இடங்கள் குருணாகல், ஸ்லாபம், கம்பகா. குருணாகல் சிலாபம் கம்பா. ஆராய்ச்சி நிலையம் லுணுவில. ரப்பர் 1877. ஏற்றுமதி பயிர் பொருத்தமான அதி உயர் ரப்பர். கேள்வி அதிகம். பிரதேசம் மலைநாட்டு பிரதேசம். களுத்துறை சபரகமுவ மேல் தென் மத்திய மாகாணங்களில் பயிரிடப்பட்டது. அகலவத்தை ஆராய்ச்சி நிலையம். ஆம், இப்பொழுது உங்களுக்கு ஒரே பார்வையில் பெருந்தோட்ட பயிர்கள் தொடர்பான தரவுகளை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே பெருந்தோட்ட பயிர் தொடர்பாக பல்வேறு விடயங்களை இங்கு நாம் பார்த்தோம். பிரித்தானியரின் கீழ் சமூக மாற்றங்கள் என்ற பாடப்பகுதியில் இன்று நாம் பார்த்தது பொருளாதார கட்டமைப்பு தொடர்பான விளக்கமாகும். இந்த பாடப்பகுதியின் பொருளாதார கட்டமைப்பு தொடர்பான விளக்கத்தை அடிப்படையாக கொண்ட வினாக்களை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வினாக்களை நீங்கள் விடைகளை பின்வரும் தொலைபேசி இலக்கத்திற்கு எழுதி அனுப்பிவிடுங்கள். 077-15-49-046 077-15-49-046 வினாக்கள் இதுவே பிள்ளைகளே. முதலாவது வினா, பிரித்தானியர் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பெருந்தோட்ட பயிற்சிகளுக்கு உதாரணம் தருக. பிரித்தானியர் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பெருந்தோட்ட பயிற்சிகளுக்கு உதாரணம் தருக. பெருந்தோட்ட பயிர்களை நீங்கள் குறிப்பிட வேண்டும். இரண்டாவது வினா, பிரித்தானியர் வருகைக்கு முன்னர் இலங்கையில் காணப்பட்ட பொருளாதார கட்டமைப்பிற்கு 4 உதாரணம் தருக. பிரித்தானியர் வருகைக்கு முன்னர் இலங்கையில் காணப்பட்ட பொருளாதார கட்டமைப்பிற்கு 4 உதாரணம் தருக. மூன்றாவது வினா, கோல்ப்ரூக் அவர்களால் முன்வைக்கப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் 3 குறிப்பிட்டு விளக்குக. கோல்ப்ரூக் அவர்களால் முன்வைக்கப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் 3 குறிப்பிட்டு விளக்குக. இந்த பாடப்பகுதி உங்களுக்கு விளக்கத்தை வழங்கியிருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் இந்த பாடப்பகுதியில் சமூக கலாச்சார மாற்றங்கள் தொடர்பான விளக்கத்துடன் அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம் மாணவர்களே.